கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய சத்தியத்தை பேசுவதற்கு எனக்கு கொடுத்த இந்த ஒரு மிகப்பெரிய சுலாக்கியத்திற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கே நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசுவி நாமத்தினால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினை இந்த நாளில் நம்ம இன்னும் ஒரு தரம் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய சத்தியத்தை குறித்து அங்கே நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக நம்ம வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 12:26.
அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்.
அப்போ அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு இன்னும் ஒரு தரம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம அங்கே பாடத்தை அங்கே பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தை குறித்து அங்கே பேசுகிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய சத்தம் அப்பொழுது, அதாவது ஏற்கனவே தேவன் இந்த பூமியை அசைய பண்ணியிருக்கிறார். அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே, திரும்பவும், அப்போ மீண்டும் திரும்பவும் தேவன் இன்னும் ஒரு தரம் இந்த பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ நம்ம ஏற்கனவே எப்போ தேவன் இந்த பூமியை அசைய பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முந்தைய வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12:18-19.
அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எறிகிறதுமான மலையின் இடத்திற்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாத படிக்க வேண்டிக் கொண்டார்கள்.
அப்புறம்,
ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு.
அப்போ இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா படிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியுது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எதை அடிப்படையாக கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு வந்த பிறகு தேவன் அவங்களோட நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது, த இன்னாகரேஷன் ஆஃப் த லா கவனன்ட், அப்போதான் தேவன் வந்து இந்த ஒரு காரியங்களை நடத்துறார். இதை குறித்து நம்ம விவரமாக யாத்ராகமம் 19 முழுவதும் வாசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:5.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால்.
ஆமாம், இங்கே நம்ம பார்க்குறோம், என் வார்த்தையை நீங்கள் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை, அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அவங்க கை கொள்வதற்கு தேவன் அங்கே ஏற்படுத்துகிறார். அப்போதைக்கு தேவன் சில அவங்கள பரிசுத்தம் ஆக்குறதுக்கான சில கட்டளைகளை கொடுக்குறார். அதை குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:10-15.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3 கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான், ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது உருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடும் தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர் ஜனங்களை நோக்கி, 3 ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றார்.
அப்போ அந்த 3 அவங்க ஆயத்தப்பட்டிருக்கும் போது தேவன் அவங்களுக்கு பயங்கரமான திடுக்கிடக்கூடிய காட்சிகளை, அந்த டெரிபிள் சைட்ஸ் அங்கே காமிக்கிறார். அதை குறித்து 16 நம்ம 20 வாசிக்கலாம்.
3 விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார், தேவன் அவருக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார்.
அப்ப அந்த மூன்றாம் நாளின் விடியற்காலத்துல நம்ம பாக்குறோம், அங்க இடி முழக்கங்கள், மின்னல்கள், புகை, கார் மேகம், மகாபலத்த எக்கால சத்தம், பூமி அதிர்ச்சி, இருள், பெருங்காற்று, அக்கினி பச்சி எரிகிறதுமான மலை, இந்த மாதிரி அந்த பயங்கரமான காட்சிகள் தேவன் அங்கே சீனாய் மலையில் அங்கே காண்பிக்கிறார். அதன் மத்தியிலிருந்து தேவன் அவங்களோட பேசுறாருன்ட்டு வாசிக்கிறோம் உபாகமம் 4:11-12.
நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்னி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்னியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை.
ஆமா, அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். மறுபடியும் உபாகமம் 5:3-4 வாசிக்கலாம்.
அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லோரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார்.
இது மிகவும் பயங்கரமான காட்சியா இருந்துச்சு. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினாங்க அப்படின்ட்டு நம்ம யாத்ராகமம் 19:16 அங்க வாசிக்கிறோம். யாத்ராகமம் 19:16.
மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காலமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள்.
அங்க பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் அங்க நடுங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதை குறிச்சு உபாகமம் 5:5 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்தில் நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால்,
போதும் யாத்ராகம் 20:18-19.
ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள்.
ஆமாங்க, ஜனங்கள் வந்து பின்வாங்கி தூரத்திலே நின்று அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, தேவன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனங்கள் அங்க சொல்றாரு. எபிரேயர் 12:19 நாம் அங்க வாசிக்கிறோம், அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்ட்டு நம்முடைய பாடத்தின் ஆதார வசனத்தை சொல்றார். இதை குறித்து விவரமாக உபாகமம் 5:22-25 நம்ம அங்க வாசிக்கலாம்.
இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பரும் ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்னி எங்களை பச்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம்.
ஆமா, இது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான காட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்துல இது ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறத இதற்கு பிறகு அவங்களுடைய சரித்திரத்துல இதை பத்தி பல தடவை அவங்க ரிமைண்ட் பண்ணும்போது இதை பத்தி பேசியிருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான சம்பவமா இருந்துச்சுன்ட்டு. அதை குறித்து நம்ம இப்ப வரிசையா வாசிக்கலாம். நெகேமியா 9:13, இன்னொருத்தர் சங்கீதம் 68:7-8.
நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர்.
சங்கீதம் 68:7-8.
தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது.
இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற உமக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 114:4-7 வரைக்கும் வாசிக்கலாம்.
மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு.
சங்கீதம் 77:18.
உம்முடைய குமரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது.
அதுக்கப்புறம் சங்கீதம் 104:32.
அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும்.
அதுக்கப்புறம் சங்கீதம் 97:4.
அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது.
ஆமா. அதுக்கப்புறம் சங்கீதம் 68:33.
ஆதி முதலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள், இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார்.
ஆமா சகோதர சகோதரிகளை, எதுக்கு இத்தனை வசனங்களை நம்ம அங்க வாசிச்சோம் அப்படின்னாக்க, உண்மையிலே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய அவங்களுடைய சரித்திரத்துல மறக்க முடியாத மிகப்பெரிய பயங்கரமான சம்பவமா இந்த சம்பவம் இருந்துச்சு. தேவன் அவங்களோட நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வச்சு நமக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அங்க கத்துக் கொடுக்கிறாரு. அதற்கான காரணத்தை, அதற்கான சத்தியத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது தேவன் இந்த பயங்கரமான காட்சிகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனை நம்ம பார்த்துட்டு அதன் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்ற சத்தியத்தை பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 4:9-10.
ஓரேபிலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய்.
ஆமாம். அப்போது ஏன் தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஸ்தாபிக்கும் போது இந்த மாதிரி பயங்கரமான காட்சிகள் கொடுத்தாரு அப்படின்னாக்க, அவங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவங்க தேவனுக்கு பயந்துருக்கணும், அப்புறம் அவங்க கண்கள் கண்ட காரியங்களை அவங்க மறக்கக்கூடாது, அடுத்து அவைகள் அவங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்காக தான் தேவன் இந்த பயங்கரமான காட்சிகளை அவங்களுக்கு கொடுத்தாரு. இதை குறித்து யாத்திராகவும் 20:20 நம்ம வாசிக்கலாம்.
மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும்.
தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் அவங்களுக்கு இந்த மாதிரி காட்சிகள் அங்க கொடுத்தாரு. உண்மையா இது போல தேவன் ஏற்கனவே செஞ்சதில்லை அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 4:32.
தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ?
35-36 வாசிக்கலாம்.
கர்த்தரே தேவன், அவரையல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்னியை உனக்கு காண்பித்தார். அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய்.
ஆமா. அப்போ நம்ம பார்க்கிறோம், கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னாக்கா, தேவன் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஸ்தாபிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்க அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு பயபக்தியோடு அந்த உடன்படிக்கையில் அவங்க அதுக்குள்ளே சேர்றதுக்காக, ஏன்னா அவங்க அதில் புரியணும் நம்முடைய தேவன் எவ்வளோ பயங்கரமான தேவனாக இருக்கிறார், அவர் தான் தேவன், அவரோடு நம்ம உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயபக்தி அவங்களுக்குள்ளே வரணும். அதுக்காக தான் தேவன் இந்த மாதிரி பயங்கரமான காட்சிகளை அங்கே அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இதனுடைய நிஜம் என்ன, இதுலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எதுக்காக அப்பொழுது அவருடைய சத்தம் இந்த பூமியை அசைய பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், த இன்னாகிரேஷன் ஆஃப் த லா கவனன்ட், நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஸ்தாபிப்பதற்காக. எதற்காக இப்போ தேவன் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் அசைய பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புது உடன்படிக்கையை தேவன் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கிறதுக்காக தேவன் மறுபடியும் அசைய பண்ண போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் நாளையில் தேவன் புது உடன்படிக்கையை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போறார். புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது அதை பற்றின அடிப்படையான அறிவு நமக்கு அவசியம். இது வந்து சபையோட தேவன் செய்கிற பலியிலான உடன்படிக்கை கிடையாது, இது வந்து இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. எரேமியா 31:31 நம்ம வாசிக்கிறோம், அது வந்து அவங்க ஏற்கனவே செஞ்ச உடன்படிக்கையில் அவங்க வந்து நிலை நிற்கல, இப்போ தேவன் மறுபடியும் அவங்களுடைய செய்கிற உடன்படிக்கையில் அவங்க மட்டும் இல்லை இந்த முழு உலகமும் அந்த உடன்படிக்கையில் தங்களை உட்படுத்திக்கிட்டு அந்த புது உடன்படிக்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் அவங்க தங்களை கீழ்ப்படுத்த போகிறாங்க. அந்த உடன்படிக்கை தேவன் இந்த புது உடன்படிக்கையை உலகத்தில் ஸ்தாபிக்கிறதுனால முழு உலகமும் மறுபடியும் தேவனிடத்தில் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த உடன்படிக்கை வேலிட் ஆகிறதுக்காக தான் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மறிச்சார். அதனால தான் சொன்னார், அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின்கான என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புது உடன்படிக்கையை தேவன் ஸ்தாபிக்கும் போது அது எப்படி இருக்கும், அந்த புது உடன்படிக்கைக்கு தேவன் இந்த உலகத்தை எப்படி தயார்படுத்துவார், அதனுடைய இன்னாகரேஷன் எப்படி இருக்கும், அதன் ஸ்தாபிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நிழல்ல தேவன் நமக்கு அங்க காமிக்கிறார். இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க அங்க உலக ஜனங்களுக்கு அங்க அடையாளமா இருக்கிறத பார்க்கிறோம். சீனாய் மலை, அது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னாக்க, சீனாய் மலை தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே குறிக்கிறத பார்க்குறோம். மோசே இந்த இடத்துல யாருக்கு அடையாளமாக இருக்கிறாருனாக்கா, நிழலில் பார்க்கும்போது மோசே வந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர். நெஜத்தில் மோசே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருக்கு அங்கே அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார் அப்படின்னாக்கா, தலை மற்றும் சரீரம், அதாவது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சரீரமான சபை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த காட்சிகள் எல்லாமே அங்கே 3rd தான் நடக்குதுன்ட்டு நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, யாத்திராகமம் 19:16.
3rd விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று.
அப்போ அந்த 3rd எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அதை குறித்து நம்ம நேற்று கூட பார்த்தோம். அந்த 3rd கர்த்தருடைய முதல் வருகை 4128 கழிச்சு, அதாவது 5வது நாளில் அவர் வந்தார். அந்த நாள் தான் முதல் நாள். அடுத்த 1000 1874 முடியுது, அதுதான் 2வது நாள். அந்த 1874 இப்போ நம்ம அந்த 3rd இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த 3rd இரவின் பகுதிக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த விடியல் அங்கே வரும். அந்த விடியல் வரும்போது அந்த பயங்கரமான காட்சிகள் அங்கே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த பயங்கரமான காட்சிகள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அந்த அக்னி, அந்த பெருங்காற்று, அந்த பூமி அதிர்ச்சி, அந்த இருள், அந்த இடி முழக்கம், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னாக்க, இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவித்திராதுமான மகா உபத்திரவத்தை இந்த பயங்கரமான காட்சிகள் குறிக்குது. அந்த மகா உபத்திரவத்தில் நீதியை சரி கட்டக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த பயங்கரமான காட்சிகள் குறிக்குது. அந்த சமயத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, அதாவது மிகப்பெரிய முரண்பாடுகள், குழப்பங்கள், இதெல்லாம் இந்த பயங்கரமான காட்சிகள், அந்த டெரிபிள் சைட்ஸ் அங்கே குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பயங்கரமான காட்சிகள் அங்கே எதை குறிக்குது அப்படின்னாக்க, இந்த உலு உலகத்தையே அச்சத்தால் நடுங்க வைக்கக்கூடிய, அதாவது இந்த மனுக்குலத்தை திடுக்கிட செய்யக்கூடிய, அவங்கள புது உடன்படிக்கைக்கு தயார்படுத்தக்கூடிய மகா உபத்திரவத்தை தான் இந்த பயங்கரமான காட்சிகள் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் தேவன் அங்கே பேசுகிறார், அவருடைய சத்தம் அங்கே கேட்கப்படுது அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 19:19.
எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது, மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார்.
அப்ப இந்த இதை இங்கிலீஷ்ல கேஜவில நம்ம வாசிக்கும் போது God answered him by a voice, அவருடைய சத்தம் அங்க கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க உபாகமம் 4:36.
உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்னியை உனக்கு காண்பித்தார். அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய்.
அப்போ வானத்திலிருந்து சமது சத்தத்தை கேட்க பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வாசிக்கிறோம். இதைத்தான் அப்போ சொன்னா பவுல் வந்து நம்முடைய பாடத்தில் சொல்றாரு, வார்த்தைகளின் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வாசிங்க எபிரேயர் 12:19.
எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை.
அப்ப வார்த்தைகளின் சத்தம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்போ இந்த அவருடைய சத்தம் இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சத்தம் குறிக்குது அவருடைய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது ட்ரூத், சத்தியம்தான் குறிக்குது அவருடைய சத்தியம், சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இருட்டில் இருளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு உண்மையான சத்தியம், உண்மையான சத்தியத்தின் வெளிச்சம் சாட்சியாக பகிரங்கமாக அறிவிக்கப்படுவதை தான் இந்த வசனம் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் மூலம் தேவன் நமக்கு சொல்றார். அவருடைய சத்தம் தான் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, அவருடைய சத்தம் தான் அவருடைய சத்தியம் தான் இப்பொழுது பூமியை மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தை மாத்திரமல்ல, வானத்தையும் இந்த மதத்தையும் இந்த பாபிலோன் இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இதையும் அசைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது தேவன் நமக்கு அப்போஸ்தலர் பவுல் மூலம் அங்கே என்ன விளக்கி சொல்றாரு அப்படின்னாக்க, அப்போ பூமி அசைஞ்சிச்சு, அது முடிஞ்சு. ஆனால் அதன் பிறகு தேவன் மறுபடியும் என்ன ஒரு வாக்குத்தத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் வசன வாசிங்க 2:6.
சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்.
ஆமாம், அப்போ பூமி அசைஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு. இப்போ தேவன் ஆகாய தீர்க்கதரிசி மூலம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்னாக்க, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். இன்னும் ஒரு தரம் எது அசைக்க பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் எபிரேயர் 12:26. அவருடைய சத்தம், வசன வாசிங்க,
அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று.
அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன அங்க விளக்கி சொல்றாருன்னா, தேவன் ஆகாய தீர்க்கதரிசி மூலம் வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கிறாரு, திரும்பவும் தேவன் இன்னும் ஒரு தரம் தேவன் இந்த பூமியை இந்த வானத்தை அசைக்க பண்ண போறார். எது அசைக்க பண்ணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஆன்சரை சொல்றாரு, ஏற்கனவே அவருடைய சத்தம் தான் அசைக்க பண்ணிச்சு, மறுபடியும் அவருடைய சத்தம் தான் அவருடைய சத்தியம் தான் இந்த பூமியை மாத்திரமல்ல இந்த வானத்தையும் அங்கே அசைய பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையாகவே இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் சத்தியத்தினால தான் அசைக்கப்பட போகுது. இதைத்தான் அப்போ சொன்ன பேதுரு கூட நமக்கு அங்கே சொல்றாரு. வசனம் வாசிங்க 2 பேதுரு 3:7.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு,
இப்பொழுது இருக்கிற இந்த வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வார்த்தைகள் எதை குறிக்குதுனாக்க, அது ட்ரூத், அதாவது சத்தியத்தை தான் அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். இதுதான் சங்கீதம் 46:6 நம்ம வாசிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம்.
ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிச்சு.
அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இந்த தேவன் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவார். அந்த அசைத்தல், அந்த ஷேக்கிங் அங்க எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளை இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம், இன்னைக்கு தேவனுடைய தெய்வீகத்தை பத்தியும் தேவனுடைய தெய்வீக அந்த திட்டத்தை பத்தி, அப்புறம் அவருடைய கேரக்டர் பற்றி, அவருடைய குணநலன்கள் பற்றி, அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய பண்பாடுகள் பற்றி இருக்கக்கூடிய எல்லா தவறான எண்ணங்கள், எல்லா பொய்கள், இது எல்லாமே விசுவாசிகள்டேந்து மட்டும் இல்லை, இந்த உலகத்துட்டேந்தும் அகற்றப்படுவது தான் குறிக்குது அந்த அசைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது எப்படி, எந்த மாதிரி இந்த அசைக்கப்படுதல் இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது சத்தியத்தின் சாட்சி மூலம், சத்தியத்தின் வெளிச்சத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த உலகத்தின் எல்லா தவறுகள் அகற்றப்பட்டு அசைக்கப்படுவது தான் இந்த அசைக்கப்படுதல் அங்கே குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதைத்தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் சங்கீதம் 97:4. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சத்தியத்தின் ஆவி எப்படிப்பட்ட ஆவினா அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவின்ட்டு நம்ம யோவான் 16:16 வாசிக்கிறோம். இந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனம், இந்த ஒரு வாக்கு தத்தம், ஆகாய தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட இந்த ஒரு வாக்கு தத்தம், இது இனிமே நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பாபிலோனுடைய எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அசைக்கப்படுவார்கள். அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய உறுதியான ஆனால் உண்மை இல்லாத அவங்களுடைய சுய கருத்துக்கள், அவங்களுடைய மூட நம்பிக்கைகள், அவங்களுடைய மத வெறி, இது எல்லாமே அங்கே அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த அசைக்கப்படுதல்னால இந்த உலகத்தின் அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம் எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே அங்கே போய் இரண்டாம் உலகத்தின் அழிவுக்குள்ளே அங்கே போகும்ட்டு நம்ம வாசிக்கிறோம். எசையா 13:13.
இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரகத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன்.
ஆமா, கர்த்தர் கூட இதை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு. நான் இங்க வசனம் வாசிங்க, லூக்கா 21:26.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
எப்படி சீனாய் மலையில இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அங்க பயந்து தகச்சாங்களோ அதே மாதிரி பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கறதுனால் மனுஷருடைய இருதயம் அங்க சோர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த சீனாய் மலையில இன்னொரு நிழல் கூட நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னாக்க, மோசே வந்து அங்க மலை மேல அங்க அந்த பயங்கரமான காட்சியின் மத்தியில மோசே அந்த மலையின் மேல அங்க ஏறுறாரு. நீங்க வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 19:20.
கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார், மோசே ஏறி போனார்.
ஆமா, அங்க மோசே அங்க மலையின் மேல ஏறுறார். இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருக்கு இங்க அடையாளம், அதாவது தலை மற்றும் சரீரம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபை. அப்போ மலை எதை குறிக்குது அப்படின்னாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே குறிக்குது. மலை மேலே ஏறுறது எதை குறிக்குதுனாக்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைறதை குறிக்குது. அதாவது இது எப்படின்னாக்க, மலை இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது, மோசே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை குறிக்குது, மலை மேலே மோசே ஏறுறது எதை குறிக்குதுனாக்க, அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அங்கே பங்கடைறதை. ஏன்னா ஏற்கனவே இந்த முழு சரீரமும் பங்கடைஞ்சிருக்கு, ஆனால் முழு சரீரமும் பங்கடையலை. ஏன்னா அதனுடைய கடைசி அங்கத்தினர்கள் இன்னும் அங்கே பங்கடையாமல், தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே பங்கடையாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாடி அங்கே மோசே மலை மேலே ஏறுறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னாக்க, இந்த சரீரத்தின் கடைசி அங்கத்தினர்கள், இந்த கடைசி சபையார் அவங்க முழுமை பெறுறது, அதாவது சபை நிறைவடையக்கூடிய சம்பவத்தை தான் அங்கே மோசே அங்கே மலை மேலே ஏறுறது அங்கே குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதைத்தான் நம்ம 1 Thessalonians 4:17 கூட அங்கே பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம், 1 Thessalonians 4:17.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு.
அப்ப இதை கூட நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கடைசியில சபை எப்படி நிறைவடையுது அப்படின்னாக்கா, மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட. ஆகாயம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, புதிய வானத்தை அங்க குறிக்குது. அவர்களோட கூட ஆகாயத்தில் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஏற்கனவே அந்த ஆகாயத்துல இருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க அந்த புதிய வானத்துல அவங்க மெம்பரா இருக்கிறாங்க, அவங்க அதுல பங்கடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்மளும் அவங்களோட கூட அங்க பங்கடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல மோசே அந்த பயங்கரமான காட்சிகளின் மத்தியில அங்க மலை ஏறுறது எதை குறிக்குதுனாக்க, இந்த ஒரு சம்பவத்துல இந்த நிஜத்துல அங்க சபை அங்க இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அங்க எப்படி மோசே மலை ஏறினாரோ அதே போல இந்த பயங்கரமான காட்சிகளின் நிஜத்துல அங்க சபை அங்க நிறைவடைறது தான் அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷனை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க சீனாய் மலைக்கு வந்தாங்க, நாமும் சீனாய் மலைக்கு இல்லை ஜியோன் மலைக்கு வந்திருக்கிறோம்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. வசனம் வாசிங்க, எபிரேயர் 12:22.
நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும்.
அப்போ நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க சொல்றாருன்னா, ஜியோன் மலையினிடத்திற்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சியோன் மலைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்க நம்ம பார்க்குறோம் தேவனுடைய ராஜ்யத்தை அது குறிக்குது. சியோன்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்க வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் 14:1.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றுகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
ஆமா, அந்த சியோன் கவர்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்னாக்க அங்க ஆட்டுக்குட்டியானவரையும் அங்க அவருடைய சரீரமாகிய அங்க சபையும் அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த சியோன்ல அங்க பங்கடைவதற்காகத்தான் நம்ம அங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பாடத்துக்கு கன்க்ளூஷனா நமக்கு என்ன சொல்றாருனாக்க வசனம் வாசிங்க எபிரேயர் 12:28.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
ஆமா, அப்போ இந்த விஷயங்கள்லாம் அப்போஸ்தல் பவுல் சொல்லிட்டு அங்க நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அந்த பெறுகிறவர்களாகிய நாம் அப்படிங்கறதனுடைய கிரீக் மீனிங் என்னன்னாக்க அசோசியேட்டட் வித், அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னாக்க அசோசியேட் அப்படின்னா என்ன குறிக்குதுனாக்க அதுல நம்ம ஒருத்தரா இருக்கிறது, அதாவது அதுல ஒரு பங்கு அடையிறத அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். அதான் அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, நீங்க எங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க சீனாய் மலைக்கு வரல, ஜியோன் மலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஜியோன் மலையில பங்கெடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதைத்தான் சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அதுல பங்கடைகிறவராகிய அதுல ஒருத்தரா நம்ம இருக்கிறதுக்கு அங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அது வசந்த மறுபடியும் வாசிங்க 12:28.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னாக்க தேவன் அங்க ஆகாய தீர்க்கதரிசி மூலம் செஞ்ச வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடிய சரியான காலத்துல நம்ம இருக்கிறோம். இதுதான் சரியான நேரம் நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்கு, இதுதான் சரியான நேரம் நம்ம பலி செலுத்துறதுக்கு, நம்ம ஊழியம் செலுத்துறதுக்கு, நம்ம அவருடைய பாத்திரத்துல அங்க பங்கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதை குறிச்சு அப்போஸ்தல் பவுல் கூட நமக்கு சொல்றாரு, சாரி பேதர் கூட சொல்றாரு, வசனம் வாசிங்க 2 பேதுரு 3:14.
ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
ஆமா, ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 4:24.
இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம், ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு.
இது இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது ஏற்பாடுங்கிறது அங்க கவனன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கவனன்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், கவனன்ட்னா உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. சோ இதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னாக்க ஒன்று சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை. ஆமா, நியாயப்பிரமாண உடன்படிக்கை அங்க சீனாய் மலையில அங்க ஏற்படுத்தப்பட்டுச்சு. ரொம்ப சீக்கிரத்துல புதிய உடன்படிக்கை ஜியோன் மலையின் மேல அங்க ஸ்தாபிக்கப்பட போகுது. அதற்குரிய பயங்கரமான காட்சிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நிறைவேற போகுது. அப்போ நம்ம அங்க கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்ததியில் காணப்படும்படிக்கு தேவன் தாமே நமக்கு மிகுந்த கிருபை செய்வாராக. ஆமென்.